நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
புலம்பெயர்ந்து வாழ்பவர்கள் தமது வாழ்க்கை பயணத்தில் எதிர்பாராத சம்பவங்களை சந்திக்கிற போது அதை எப்படி கையாள்வது என்பதில் சிக்கல்களை எதிர்கொள்ளலாம். அவற்றில் ஒன்று நமது அன்புக்குரியவர்களின் மரணம். அந்த வகையில் ஆஸ்திரேலியாவில் இறுதிச் சடங்குகளை எவ்வாறு ஒழுங்கமைப்பது, அவை எவ்வாறு நடத்தப்படுகின்றன என்பதை பற்றி அறிந்து வைத்துக் கொள்வது அவசியமாகும். குடும்பத்தில் யாரேனும் அல்லது நெருங்கிய நண்பர் வட்டத்தில் யாரேனும் இறக்கின்ற போது அதிர்ச்சியிலும் துக்கத்திலும் ஆழ்ந்து அடுத்து என்ன செய்வது என்று தெரியாத நிலைக்கு நாம் தள்ளப்படலாம். அதிலும் முதல் தடவையாக இவ்வாறான அனுபவத்தை எதிர்கொள்பவர்களுக்கு அது மிகவும் கடினமாக இருக்கலாம். சில ஆண்டுகளுக்கு முன்பு தனது குடும்பத்தில் ஒரு மரணம் நிகழ்ந்தபோது அடுத்து என்ன செய்வது என்று தமக்கு தெரிந்திருக்கவில்லை என கூறுகிறார் மெல்பர்னின் தென்கிழக்கில் வசிக்கும் மேத்யூ குரியாகோஸ்.
Brother-in-law, a family. So his son had died after birth, 3 days, with a heart problems. So the uncertainty was what to do next.
இப்படியான சூழ்நிலையில் ஒருவர் செய்ய வேண்டிய முதல் விடயம் இறுதிச் சடங்குகளை நடத்தும் நிறுவனம் ஒன்றை தொடர்பு கொள்வதாகும் என சொல்கிறார் சிட்னி ஃபியூனரல்ஸ் நிறுவனத்தின் ஃபியூனரல் டிரெக்டர் ஸ்காட் டன்காம்.
When a time does come, the most important thing is to contact a funeral director. Because they have all the knowledge, they have the understanding of everybody and the processes that are to go on, whether it be, you know, the bodies to remain in Australia or if it is to be repatriated overseas.
இறுதிச் சடங்கை ஏற்பாடு செய்வதற்கான அனைத்து ஆவணங்களையும் ஃபியூனரல் டைரக்டர் கவனித்துக் கொள்கிறார். அதே நேரம் பேர்த்ஸ், டெத்ஸ் அண்ட் மேரேஜஸ் ரெஜிஸ்ட்ரியில் அந்த இறப்பை பதிவு செய்யவும் ஃபியூனரல் டைரக்டர் உதவுகிறார். இது தொடர்பில் விளக்குகிறார் நியூ சவுத் வேல்ஸில் உள்ள பேர்த்ஸ், டெத்ஸ் அண்ட் மேரேஜஸ் ரெஜிஸ்ட்ரியின் ஆக்டிங் ரெஜிஸ்ட்ரார் அமித் பதியா.
So, well, the role of birth, death and marriages across the country in relation to death, firstly is really to ensure that we register the death that's taking place in our state or territory. Now, this is often done through our funeral directors who we work quite closely with. They will provide us with the necessary information that we require or part of the necessary information that we require in order to register the death of someone.
இறப்பு பதிவு செய்யப்பட்ட பிறகு இறுதிச் சடங்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது. சில சந்தர்ப்பங்களில் ஒரு நபரின் மரணத்திற்கான காரணம் மற்றும் பிற காரணிகளை ஆராய வேண்டியிருக்கலாம். அத்தகைய சந்தர்ப்பங்களில் ஒரு மரண விசாரணை அதிகாரி கொரோனா ஈடுபடுத்தப்படுவார். இறந்தவரை அடையாளம் காணுதல், மரணத்திற்கான காரணம் மற்றும் மரணம் தொடர்பான சூழ்நிலைகள் ஆகிய மூன்று குறிப்பிட்ட விடயங்களை நிறுவுவதே தமது பணியாகும் என விளக்குகிறார் விக்டோரியாவின் துணை மாநில மரண விசாரணை அதிகாரி ஜாக்கி ஹோக்கின்ஸ்.
We investigate unexpected and unexplained deaths, including homicides, road accidents, suicides and overdoses. And there's about 7,000 cases a year in Victoria. And our role is to establish three specific things: the identity of the deceased, the cause of death and the circumstances related to the death.
மரண விசாரணை அதிகாரி சம்பந்தப்பட்டிருக்கும் போது மரணத்திற்கான காரணத்தை கண்டறிய அவர் மேற்கொள்ள வேண்டிய பல்வேறு சோதனைகளை பொறுத்து இறுதிச் சடங்கை ஏற்பாடு செய்வதற்கான காலம் மாறுபடும். மேலும் மரண விசாரணை நடைபெறும் சந்தர்ப்பத்தின் போது பல் கலாச்சார சமூகங்களுக்கு உதவுவன கிரீஃப் கவுன்சிலிங் உட்பட பல்வேறு சேவைகள் உள்ளன. இதேவேளை இறுதிச் சடங்கு தொடர்பிலான தேவைகளை புரிந்து கொள்வதற்காக ஃபியூனரல் டைரக்டர் சம்பந்தப்பட்ட குடும்ப உறுப்பினர்களுடன் பேசி அவர்களுக்கு பொருத்தமான மற்றும் மலிவான இறுதிச் சடங்கு ஏற்பாட்டை கண்டறிய உதவுவார். இறுதிச் சடங்குகளின் வகைகளை விளக்குகிறார் சிட்னி ஃபியூனரல்ஸ் நிறுவனத்தின் ஃபியூனரல் டைரக்டர் ஸ்காட் டன்காம்.
There's burial, there's cremation, all different types within that as well. And it's up to the family, I guess, as to what they wish to, you know, choose and what were their loved ones or maybe what's their, you know, culture or their customs around, you know, the different types of funerals.
நீங்கள் வெவ்வேறு ஃபியூனரல் டைரக்டர்ஸிடம் பேசுவதும் உங்கள் குடும்பத்தின் கலாச்சார மற்றும் மத தேவைகளை பூர்த்தி செய்யும் இறுதிச் சடங்குக்கான தெரிவுகளை கண்டறிவதும் முக்கியமாகும். இது ஒருபுறம் இருக்க, இறந்த நபரின் விசா நிலைமையை பொறுத்து அவரது இறுதிச் சடங்கு எங்கே நடத்தப்பட வேண்டும் என்பதையும் தீர்மானிக்க வேண்டியிருக்கலாம். இறந்த நபரின் உடலோ அல்லது அவரது சாம்பலோ தாய்நாட்டிற்கு அனுப்பப்பட வேண்டுமா என்பதை பொறுத்து குறித்த நாட்டின் தூதரகத்திடம் பேச்சு நடத்தப்பட வேண்டும் என்பதுடன் அதற்கான ஆவணங்களும் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். இது தொடர்பில் ஃபியூனரல் டைரக்டர் பல்வேறு அமைப்புகளுடன் நெருக்கமாக பணியாற்றி இது சரியான முறையில் மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்வார் என சிட்னி ஃபியூனரல்ஸ் நிறுவனத்தின் ஃபியூனரல் டைரக்டர் ஸ்காட் டான்காம் கூறுகிறார்.
When somebody does pass, the relevant documents need to be prepared, you know, and obviously approved before sending a body home or the ashes home as well. If the body has been cremated here and buried here, then there's no real process from a funeral director's point of view to advise an embassy as such. So if the family has chosen that they can't afford to bring the body home, and they're here on a holiday visa or they're here on a working visa as such, the family will eventually advise the authorities as part of the process after the burial and cremation.
ஒரு நபர் இறந்த பிறகு அந்த தகவலை அவரோடு தொடர்புடைய நிறுவனங்கள் மற்றும் சேவைகளுக்கு அறிவிப்பது முக்கியமாகும். ஆஸ்திரேலியன் டெத் நோட்டிபிகேஷன் சர்வீஸ் என்பது ஒரு நபரின் மரணம் குறித்து பல நிறுவனங்களுக்கு தெரிவிக்க உதவும் தளம் எனவும் இது இலவசமான சேவையை வழங்குவதாகவும் கூறுகிறார் நியூ சவுத் வேல்ஸில் உள்ள பேர்த்ஸ், டெத்ஸ் அண்ட் மேரேஜஸ் ரெஜிஸ்ட்ரியின் ஆக்டிங் ரெஜிஸ்ட்ரார் அமித் பாதியா.
So it allows an individual really to notify multiple organizations of a death via a single online platform.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.